பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி அனீஸ் அவர்கள் இன்று உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் அறிகுறிகளும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதன் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து எத்தனையோ விதமான வகையில் இருக்கு. அதே நேரத்தில் மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல விதமான உணவு முறைகளாக இருக்கட்டும், உடல் பயிற்சியாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நோய்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் ஒவ்வொன்றும் ஒரு வகையில் இருந்தாலும் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உலக புற்றுநோய் தினம் இன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நம்ம புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு அதோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குது, அதற்கான சிகிச்சை முறையில் என்ன, இப்போ முன்ன உள்ள காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் உள்ள மாற்றங்கள் எந்த அளவுக்கு இந்த சிகிச்சை முறையில் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர் இதை பத்தி விரிவாக கூறியிருக்காங்க. நம்ம கேட்கலாமா
சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனீஸ், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனையிலிருந்து. இன்று உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரிடம் நான் உரையாட இருக்கிறேன்.
சார், இப்போ வந்து இந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான மிக முக்கிய அச்சங்கள் இருந்து அதை மருத்துவத்துறை வந்து பல்வேறு செயல்களால் அதை வந்து நீக்கிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து புற்றுநோய் அப்படினால ஆரம்ப காலகட்டங்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த இன்று வந்து உலக புற்றுநோய் தினம், இதோட முக்கியத்துவம் என்ன சார்?
இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி உலகம் முழுவதும் இந்த புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்கான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த 3 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த உலக புற்றுநோய் தினத்துக்குன்னு ஒரு தீம் ஒன்று அறிவிக்கப்படுது. அது இந்த கடந்த 2022-24 வரைக்கும் உள்ள தீம் என்னன்னா, க்ளோஸ் த கேர் கேப். அதாவது நம்ம வளர்ந்த நாடுகள்லையும் நம்மள மாதிரி வளர்ற நாடுகளுக்கும் நடுவுல பார்த்தோம்னா, இந்த கேன்சர் வந்து அதிகமா இருந்தாலும் வளர்ந்த நாடுகள்ல அதனால வர்ற உயிரிழப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. வேற நம்மள மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகள்ல கேன்சர்னால வர்ற உயிரிழப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இது எதனாலனா, நம்மளோட அந்த ட்ரீட்மெண்ட் அவுட்கமுக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் அவுட்கமுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம நாடுகள்ல ஒரு கேன்சரை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அது ஒரு 60-70% பேருக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சரா இருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு கேன்சரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுல சக்சஸ் அவுட்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே கேன்சரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை நல்ல முறையில மருத்துவம் செஞ்சு நல்லா குணப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அறியாமை. ஸோ இந்த அறியாமை நிறைய இடத்துல இருக்கு. அதாவது ஒரு புற்றுநோயை நம்ம நல்ல வாழ்க்கை முறையால தடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அறியாமை இருக்கு. ஒரு புற்றுநோயை ஆரம்ப ஸ்டேஜ்ல சில டெஸ்டுங்கள், ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமா கண்டறிந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கு மருத்துவம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தின அறியாமை இருக்கு. அண்ட் புற்றுநோய் நம்ம டயக்னோஸ் ஆனால் கூட முறையான வைத்தியம் பண்ணா அதுல இருந்து முழுமையா விடுதலை அடையலாம் அப்படின்றதுலயும் நிறைய அறியாமை இருக்கு. ஸோ இந்த அறியாமை எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக புற்றுநோய் தினத்தை உலகம் முழுவதும் இந்த பிப்ரவரி 4 அன்று குறிக்கப்படுது.
இப்போ அந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அதை ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த அதோட சின்ன எந்தெந்த அறிகுறிகள் மூலமா இது புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும்?
ஸோ ஒவ்வொரு புற்றுநோய் வர்ற இடத்தை பொறுத்து அதுல அறிகுறிகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், அதாவது வாய் பகுதி மற்றும் கழுத்து பகுதியில் வர்ற கேன்சரோட அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நபரும் நாக்கில் இல்லைன்னா உள் வாயில் ஏதேனும் ஒரு தீ ஆறாத புண்ணு ஒரு 3-4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது என்னன்றது செக் பண்ணி பார்க்கணும். அதில் வலி இருக்கோ வலி இல்லையோ 3-4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை டாக்டர் அணுகி அதுல தேவைப்பட்ட ஒரு சத டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி அந்த நபர் வந்து புகையிலை சார்ந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறவராக இருந்தால், அதாவது சிகரெட் பிடிக்கிறதோ பீடி பிடிக்கிறதோ சுருட்டு பிடிக்கிறதோ, இல்லைன்னா சில பேர் வந்து புகையிலைய மென்று சாப்பிடுவாங்க, அதாவது இந்த கைனி பான்பராக் இல்லைன்னா வெத்தலையில் புகையிலை சேர்க்கிறவங்க, இந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக வாயில் ஒரு தீராத புண்ணு இருக்கோ இல்லைன்னா வெள்ளையாக படர்ந்து இருக்கு இல்லை செவப்பாக படர்ந்து இருக்கு அப்படின்னா அது என்னன்றதை செக் பண்ணி பார்க்கணும். இல்லை கழுத்தில் வந்து ஏதாவது ஒரு கட்டி இருக்கு, ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா அது கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது கழுத்தில் வர நெருக்கட்டுகளாக இருக்கலாம், சம்டைம்ஸ் தைராய்டு கட்டிகளாகவும் இருக்கலாம். இல்லை குரலில் எதுவும் மாற்றம் இருக்குது அப்படின்னாலும், அதாவது 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது குரல் வலையில் வர்ற கேன்சர் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு வறட்டு இருமல் 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அதுவும் இருமும் போது சளியில் ரத்தம் வருது, இல்லைன்னா அதோட சேர்ந்து மூச்சு கஷ்டம் நெஞ்சு வலி இருக்கு, இல்லை அதோட சேர்ந்து குரல் மாற்றம் இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ், அதுவும் எஸ்பெஷலி புகையிலை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு நபருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வரும்போது கண்டிப்பா அவர மருத்துவரை அணுகி என்னன்றத செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். அண்ட் உணவுக்குழாய் இறப்பை சம்பந்தமான புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு நபர் திடீர்னு முழுங்குறதுக்கு கஷ்டம் இருக்கு, இட்லி சாதம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இருக்கு, இல்லைன்னா சாப்பிட்ட உடனே வயிறு உபுஷம் ஆயிடுது, வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடுது, இல்லைன்னா சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடுது. எஸ்பெஷலி 40 வயதுக்கு மேலே உள்ள நபருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்றதை செக் பண்ணி பார்க்கணும். இல்லை என்ன காரணம்னே தெரியாம எடை ரொம்ப கம்மியாயிடுது, இல்லைன்னா ரத்த சோகை அதாவது இந்த ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்ற நபரும் இது மருத்துவர் அணுகி என்னன்றதை செக் பண்ணி பார்க்கணும். தேவைப்பட்ட அந்த எண்டோஸ்கோபி அதாவது வாய் வழியா ஒரு கேமரா விட்டு நம்ம இறப்பை உணவுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் அந்த மலக்குடல் கேன்சரோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஷன் போகும்போது பிளட்டு போறது, மோஷன் போகும்போது பிளட்டு வர்றது வந்து மூலம் சம்பந்தமான வியாதியா இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரா ஒரு மருத்துவர் அணுகி விரல் வச்சு அந்த இடத்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதாவது ஆசன வாய்வழியா ஒரு கேமரா மூலமா முழு நம்ம மலக்குடல் எல்லாத்தையும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அந்த மாதிரி பார்க்கும்போது எதுவும் மலக்குடல் சம்பந்தமான புற்றுநோய் கட்டிகளை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எந்த ஒரு நபரும் நல்லா மோஷன் போயிட்டு இருந்தவர் திடீர்னு மோஷன் போறதுக்கு சிக்கல் இருக்கு, அதாவது மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, இல்லைனா என்ன காரணம்னே தெரியாம அகைன் வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்காங்க, இல்லைனா என்ன காரணம்னே தெரியாம இந்த ஹீமோக்ளோபின்றது கம்மியாவே இருக்கு அப்படின்னாலும் அகைன் இந்த மலக்குடல் சம்பந்தமான புற்றுநோயா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 35-40 வயதுக்கு மேல உள்ள பெண்கள் மாதவிடாய்க்கு நடுவுல எதுவும் மாதவிடாய் மாதிரி பிளீடிங் ஆகுது, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது ரொம்ப வலி இருக்கு, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் பிளீடிங் இருக்கு, இல்லைன்னா என்ன காரணமே தெரியாம அதிகமா வெள்ளப்பட்டுட்டே இருக்கு, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட ஆரம்ப கட்ட அறிகுறியா இருக்கலாம். அதனால ஒரு மருத்துவர் அணுகி முறையா அது பரிசோதிச்சு பார்க்கும்போது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மார்பக புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பெண்ணும் 25-30 வயசுக்கு மேல மார்பகத்துல எந்த ஒரு கட்டி வந்தாலும் மருத்துவர் அணுகி அது என்னன்னு முறையா பார்க்கணும். அதுக்காக 35 வயசுக்கு மேல வர்ற எல்லா பெண்களுக்கும் வர்ற மார்பக கட்டிகள் கேன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனா அதை ப்ராப்பரா ஒரு மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இந்த மேமோகிராம்ன்ற டெஸ்டும் பண்ணி பார்க்கும்போது மார்பக சம்பந்தமான புற்றுநோயை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வர்ற புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள்.
சரி, இப்போ இந்த ஆரம்ப கால கட்ட அறிகுறிகள் என்னென்னா நம்ம எந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்குள்ள இந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தடுக்கக்கூடிய முறைகள் நம்மளா என்ன விதமான செயல் செய்துக்கலாம், இல்ல அதுக்கு தடுப்பு முறைகள் அப்படிங்கிற விஷயம்னா என்னென்ன?
புற்றுநோய்க்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை சம்பந்தமான காரணங்கள் தான். அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான எடை எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதாவது நம்ம நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கணும். மாமிசம் சேர்த்துக்கலாம், மீன் நிறைய சேர்த்துக்கலாம், அண்ட் கோழி இறைச்சி ஓரளவு அப்பப்ப சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த ரெட் மீட்னு சொல்லப்படுற இந்த மாட்டு இறைச்சி அண்ட் ஆட்டு இறைச்சி இது ரெண்டையும் முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். இதோட சேர்த்து புகையிலை பழக்கத்தை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், அண்ட் மது அருந்துறதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எடை, ஒரு ஆரோக்கியமான உணவு, இது போக டெய்லி உடற்பயிற்சி. அட்லீஸ்ட் எல்லா நபரும் ஒரு 20 to 30 நிமிஷம் டெய்லி ஒரு உடற்பயிற்சி, அட்லீஸ்ட் வாக்கிங், அதாவது சின்ன சின்ன வேலைகள், அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிளஸ் நல்ல பழக்கங்கள். இந்த இதை வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி புற்றுநோய் சம்பந்தமான வியாதியை தடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அண்ட் புற்றுநோய் சம்பந்தமான வியாதி மட்டும் அல்லாமல் இருதய சம்பந்தமான வியாதி, மூளை சம்பந்தமான வியாதி, நுரையீரல் சம்பந்தமான வியாதியும் கண்டிப்பா நமக்கு தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
சார், இப்போ புற்றுநோய் அப்படிங்கறத ஆரம்ப கால கட்டங்கள்ல நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்ட விஷயம் வந்து இந்த புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயம். எத்தனையோ படங்கள்ல கூட அதோட பாதிப்புகளை, அதோட ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு இந்த புற்றுநோய் வந்து முன்ன உள்ள சிகிச்சை முறைகளை காட்டிலும் இப்போ அறிவியல் வளர்ச்சி இந்த பரிமாணத்துல வந்து எந்த அளவுக்கு அதோட சிகிச்சை முறைகள் வந்து மாற்றங்கள் உருவாயிருக்கு சார்?
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு புற்றுநோய் வந்தாலும் அதனால வர்ற உயிரிழப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கடைசி ஒரு 25-30 வருஷத்துல நம்ம சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, அண்ட் புற்றுநோய்க்கான சிகிச்சையும் வந்து கண்டிப்பா பெரிய அளவுல டெவலப் ஆயிருக்கு. புற்றுநோய்க்கான சிகிச்சை வந்து 3 முக்கியமான முறைகள் இருக்கு. அதுல ஒன்னு வந்து அறுவை சிகிச்சை, ரெண்டாவது இந்த கீமோதெரப்பி அப்படின்னு சொல்ற மருந்து கொடுத்து சரி பண்றது, மூணாவது இந்த ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்றப்படுற கதிர்வீச்சு சிகிச்சை. இந்த மூணையும் கலந்து கொடுக்கும்போது, அதாவது மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம், இந்த மூணையும் கலந்து கொடுக்கும்போது நல்லபடியா ஒரு புற்றுநோயில இருந்து நம்ம குணமடைய செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கடைசி ஒரு 20-25 வருஷமா இந்த 3 விதமான புற்றுநோய் சிகிச்சையிலுமே நல்ல முன்னேற்றங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு. முக்கியமா இப்ப அறுவை சிகிச்சையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்துல நம்ம ஏதாவது ஒரு உறுப்புல கேன்சர் வந்தது அப்படின்னா அந்த முழு உறுப்பையும் ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு மார்பகத்துல ஒரு சின்ன கேன்சர் கட்டி, ஒரு 2 சென்டிமீட்டர் கேன்சர் கட்டி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம முழு மார்பகத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு கிட்னில, சிறுநீரகத்துல ஒரு கேன்சர் கட்டி, ஒரு 3 சென்டிமீட்டர் கேன்சர் கட்டி வந்துச்சு அப்படின்னாலே முழு கிட்னியையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி எலும்பு கேன்சர் கட்டி வந்தது, கால் எலும்புல வந்தது அப்படின்னா நம்ம காலையே ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தது நம்மளோட வைத்தியம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து ஆர்கன் பிரிசர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற டெக்னிக் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, இப்ப மார்பகத்துல ஒரு கேன்சர் கட்டி வந்தது அப்படின்னா முழு மார்பகத்தையும் அகற்ற தேவையில்லை, அந்த கட்டியை மட்டுமே அகற்றினாலே போதுமானது. அதே மாதிரி ஒரு சிறுநீரகத்துல ஒரு கேன்சர் கட்டி வந்தது அப்படின்னா முழு சிறுநீரகத்தையும் அகற்ற தேவையில்லை, அந்த கட்டியை மட்டுமே நம்ம அகற்றினால் போதுமானது. பட் ஆனா இதுக்கெல்லாம் நம்ம புற்றுநோயை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது முழு உறுப்பையும் அகற்றாம கட்டியை மட்டுமே அகற்றி நல்லபடியா குணமடைய செய்ய நம்மளால முடியும். இது ஒரு விதமான வளர்ச்சி. இன்னொரு விதமான வளர்ச்சி என்னன்னா, முன்னாடி வயிற்றுல எந்த ஒரு கேன்சர் வந்தாலும், அதாவது ஒரு இறப்பை கேன்சர், ஒரு மலக்குடல் கேன்சர், இல்லை ஒரு கர்ப்பப்பை கேன்சர் வந்தாலும் நம்ம வயிறை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அந்த மாதிரி வயிறை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வலி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஒரு 2 வாரம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துணை ஹெல்ப் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட நார்மல் லைஃபுக்கு அவங்க திரும்ப முடியும். பட் இப்போ கடைசியாக ஒரு 15-20 வருஷமா புற்றுநோய் அறுவை சிகிச்சையை கூட நம்ம இந்த லாப்ராஸ்கோபி மூலமா செய்ய முடியுது. இந்த லாப்ராஸ்கோபி மூலமா இந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யும் போது அவங்க ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளே வீட்டுக்கு நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி போக முடியுது. இந்த அறுவை சிகிச்சையினால வர்ற வலி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ஒரு வாரத்திலேயே அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுக்க முடியுது. ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துல அவங்க நார்மலா அவங்களோட வெளியில அவங்க பண்ணிட்டு இருக்க வேலைகளையே நல்லபடியா தொடர முடியுது. இது போக இப்ப சமீப காலமா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒண்ணும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி அப்புறம் இந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, இது ரெண்டும் சமீப காலத்துல இந்த அறுவை சிகிச்சையில ஏற்பட்ட முன்னேற்றங்களை பாக்குறோம். இது போக இதே மாதிரி கதிர்வீச்சு டெக்னிக், அதுல வந்திருக்க மிஷின்ஸ், பிளஸ் இந்த கீமோதெரப்பி, இதுலயும் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ஸோ இதனால நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும், அதே நேரத்துல நல்ல பலன் கிடைக்கிற மாதிரியும் நம்ம வைத்தியம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
சார், இப்போ வந்து இந்த சிகிச்சை முறைகளில் வந்து அறுவை சிகிச்சை முறை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த தடுப்பூசிகள் அந்த மாதிரி ஊசி முறைகள் ஏதாவது இருக்கா?
தற்சமயம் புற்றுநோய்க்கு இருக்கிற ஒரே தடுப்பூசி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம், அதாவது 100% காரணம் வந்து இந்த HPV வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்புலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெண்களுக்கு மட்டுமே வர்ற இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 100% காரணம் இந்த HPV வைரஸ். ஸோ இந்த வைரஸ் ஒரு பெண்ணுக்கு எப்படி வருது அப்படின்னா, எல்லா பெண்களும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். பட் ஆனால் ஒரு 80-90% பெண்களுக்கு அதுவாகவே இந்த இன்ஃபெக்ஷன் 1 வருஷம் 2 வருஷத்துல சரியா போயிடும். பட் சில பேருக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் சம்பந்தமான புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த பெண்களுக்கு 9 வயதுல இருந்து 26 வயதுக்குள்ளார எல்லா பெண்களும் இந்த HPV வைரஸ்க்கான தடுப்பூசி, அதாவது HPV வேக்சின் இருக்கு, அதை எடுத்துக்கும் போது இந்த இன்ஃபெக்ஷனை முற்றிலும் தடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுனால இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரை முற்றிலும் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. 9-26 வயதுல உள்ள பெண்கள் கண்டிப்பா இந்த தடுப்பூசியை போட்டுக்கணும், இதுல பெரிய பக்க விளைவுகள் கிடையாது. 26-45 வயது உள்ள பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம், பட் அவங்களுக்கு இந்த HPV இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த தடுப்பூசி போடும்போது அவங்களுக்கும் இதனால நல்ல பலன் கிடைக்கும்.
உலக புற்றுநோய் தினமான இன்று அதோட முக்கியத்துவம் என்ன, அதே நேரத்துல என்னென்ன விதமான ஆரம்ப அறிகுறிகள் வந்து இருக்கும், அதே தாண்டி அதுக்கான தடுப்பு முறைகள், அதுக்கான சிகிச்சை முறைகள், மேலும் நம்ம வந்து அடிப்படையாக என்ன வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தகவல்களையும் பல்வேறு விரிவான தகவல்களையும் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரைக்கும் இந்த உலக புற்றுநோய் தினத்தன்று புற்றுநோயை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டறிகிறது நம்ம கேட்டுட்டு இருந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நமது மருத்துவம் காவேரி மருத்துவமனை சார்பாகவும் நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் அறிகுறிகளும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி அனீஸ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.